ஓம் சிவாய நமஸ் சைவந்தா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது முதல் திருமுறையில் சில பாடல்கள். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
இடத்தலை சூலமும் தண்டும் மழும் இவையுடைய சிலைத்தமை தீவினை திண்டப்பெறா திருநீல கண்டம் என்பது பாட்டு. இந்த பதியத்துல 11 இருக்கணும், ஒரு பாட்டு அழிந்து விட்டது, 10 தான் இருக்கிறது என்று நீங்க நினைவில் கொள்ளுங்கள் இல்லையா. ஆமா, ஒரு பாட்டு போனவுடனே கதறினவன் ராஜராஜ சோழன் தான். ஐயோ கடவுளே, நடராஜா இந்த பாட்டு போய்விட்டதுன்னு அவன் தான் கத்தினான். நடராஜ பெருமான் சொன்னாரா, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறோம், வருத்தப்படாதேன்னு சொன்னாரா நடராஜ பெருமான் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது அல்லவா. ஆமா, எத்தனையோ பதியத்தில எத்தனையோ செய்யுள்கள் போய்விட்டது, நாம கவலைப்பட்டமா? 160,000 பதியம் பாடினார் திருஞான சம்பந்தர் என்று வரலாறு. இன்னைக்கு 400 பதியம் தான் இருக்கிறது. நடராஜ பெருமான் என்ன சொன்னார், உனக்கு வேண்டியதை வைத்துக் கொண்டிருக்கிறோம், வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள்ள. அமைதி பெற்றான் ராஜராஜ சோழன். நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, போனது போகட்டும், இருக்கிறதாவது பார்ப்போம் என்று நினைப்போமா? நினைக்கணும். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவன், அது உங்களுக்கு தெரியக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணினேன், இந்த திருப்பதிகத்தை தினந்தோறும் 3 தடவை சொல்றதுன்னு வச்சேன். சில பதிகங்கள் 3 தடவை சொல்லுவேணும். ஆமா, பசி மிகுந்தவன் 10 உருண்டை சோறு திங்கிறான், தப்பு என்ன இருக்கு இல்லையா? ஆமா, வேயிர் தோழி மகன் 3 தடவை சொல்லுவேன், இடரிந்தனும் 3 தடவை சொல்லுவேன், அபிநக்கி வினை 3 தடவை சொல்லுவேன், மறையுடையாய் தோருடையாய் 3 தடவை சொல்லுவேன், ஓருருவாயினை 3 தடவை சொல்லுவேன், எம்பிரான் 3 தடவை சொல்லுவேன், தடையா என்னமான் 3 தடவை சொல்லுவேன். ஓஹோ, இவனுக்கு வேலை கிடையாது அதனால சொல்ல நினைக்கிறீங்களா? நிற்கும் போதும் சொல்லுவேன், நடக்கும் போதும் சொல்லுவேன், பஸ்ல போகும்போதும் சொல்லுவேன், தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்த போகும்போதும் சொல்லுவேன். ஆமா, எனக்கு நேரமே போறல, அப்படி பதியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பேன், அதனால்தான் நான் கொஞ்சம் வாழறேன். ஆமா, டாக்டர் குல்சாமி மூலியார் சொன்னார், என்னை பார்த்து விட்டு உன்னை கடவுள் தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். கடவுள் தாண்டா காப்பாத்தமா, தேவாரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதனாலதான் 80 வரைக்கும் வாழறேன் என்று என்னுடைய எண்ணம். திருமுறையை பூசை செய்வது, இது இந்த பெரிய புராண வரலாறு சொல்லிட்டனா, இந்த பதியத்தை பாடின உடனே அந்த பகுதியில இருந்த இந்த பணியின் தொந்தரவு இருந்ததை போய்விட்டது என்று பெரிய புராணத்தில் ஜெயில சேர்க்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார். ஆக அற்புதமான திருப்பதிகம் இது என்பது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? ஆமா, இதை நினைவூட்டி விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நான் தினந்தோறும் தேவார திருவாசகத்தை பூசை செய்கிறவன். மடாலயங்கள் அப்படிதான் பூசை பண்றாங்க. சிவனடியார்கள் சிவன் பூசை செய்ததுக்கு அப்புறமா திருமுறையை 12 திருமுறையை வச்சு பூசை செய்து அதனை படிப்பார்கள். ஆமா, உண்டு, இன்னைக்கு இருக்கு இந்த பழக்கம். பலர்கிட்ட இல்லாமல் போயிருக்கலாம், சிலர்கிட்ட இருக்கிறது. நான் தினந்தோறும் இந்த 12 திருமுறையை பூசை பண்ண தவறவே மாட்டேன். ஆமா, படிப்பு வேலை இருக்கிறதுக்கு தகுந்தவாறு, வேலை இல்லைன்னா நிறைய படிப்பேன், வேலை இல்லைன்னா ஏதேனும் ஒரு சில பதிகங்களை படிப்பேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தம்புரா சுருதியவோ அல்லது ஹார்மோனிய சுருதியோ போட்டு ஒரு பதிகம் பாடுவேன். படிப்பதற்கும் பாடுவதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா? ஆமா, இது தினம் செய்வேன், இன்னைக்கு கூட செய்தேன். 3 எந்திரிச்சு என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிச்சுட்டு பூசையை முடிச்சுட்டு ஒரு பதியம் பாடிவிட்டு தான் வெளியில வருவேன். அதுக்கப்புறமா தான் உணவு. ஆமா, அப்படி ஒரு நியதி வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த தருமபுரம் பிரச்சார நிலையம் இருக்குல்ல, அதுல நான் தேவார ஆசிரியராக இருந்தேன். அந்த பிரச்சார நிலையத்துல முதல் ரூம் எனக்கு கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் பாடிக்கொண்டிருந்த போது இந்த அபிநக்கி வினை பதியம் பாடியிருந்தேன். பாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 50 இருக்கும், அப்ப எனக்கு 40 அல்லது 35 இருக்கும், ஒரு 50 மேற்பட்ட ஒருத்தர் அங்கிருந்து வந்து அழுதுகிட்டே என்ன வந்து வணங்கினார். தேவாரம் பாடுறவனே, வேதம் ஓதுகிறவர்களை பெரியவர்களை வணங்குவார்கள். அது அன்றும் உண்டு இன்றும் உண்டு. அந்த மாதிரி இவர் வணங்குறார். வணங்குறவர் ஏன் அடறார் அப்படின்னு நினைச்சேன். ஐயா உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். உட்கார்ந்தார். அவருக்கு இந்த நெஞ்சில இருந்த இந்த அன்பு கொஞ்சம் இந்த அழுக குறையட்டும்னு பேசாம இருந்து, ஐயா எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன். இந்த பதியம் பாடிய இடம் எது? திருச்செங்கோடு. அங்க பாடப்பட்ட பதியம் நான் பாடியிருக்கேன். அவர் வந்திருக்காரு திருச்செங்கோடுன்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. புருஷமே அந்த கடவுளே தான் வந்துட்டானோ அப்படின்னு. ஐயா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். சொல்லுங்கோன்னு சொன்னேன். இதெல்லாம் பெரிய புராணத்துல வராத அனுபவமான செய்திகள். எங்க பரம்பரையில 50 வயசானா பார்ச நோய் வரும். இது குடும்ப நோய். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா வரும். 4 பிள்ளை இருந்ததுன்னா 3 பிள்ளைக்காவது, இல்லாட்டி போனாலும் 1 பிள்ளைக்காவது அந்த நோய் வந்துவிடும் நிச்சயம். அந்த மாதிரி எங்க பரம்பரையில 50 வயசான பார்ச நோய் வந்துடும். எவ்வளவு கொடிய நோய். இந்த கையில பார்ச நோய் வந்ததுன்னா இந்த கையினால என்ன செய்ய முடியும்? ஒரு கையினால அந்த வேட்டி கட்ட முடியுமா? இந்த ஆடை உடுக்க முடியுமா? முடியாது. இந்த கையினால் தான் சாப்பிட்டு ஆகணும். எந்த கையினால சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா விருப்பப்படுமா? இடது கையினால தண்ணி கூட குடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இடது கையினால திங்கிறான். வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடறதுக்கே தெரியலையே. இன்னைக்கு குரங்கு மாதிரி தானே சாப்பிடறான். எல்லாரும் கடிச்சு கடிச்சு தானே திங்கிறான். ஆமா, இந்த மாதிரி என்னுடைய தமையனாருக்கும் இந்த நோய் வந்துவிட்டது. எனக்கும் வந்துவிடுமோ கடவுளே அப்படின்னு நான் அஞ்சினேன். நான் தினந்தோறும் மலையில ஏறி திருச்செங்கோட்டில் மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. இந்த மலை மேல இருக்கிற சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி, மாதோரு பாகன் அல்லவா? ஆமா. அந்த சாமியை போய் நான் தினந்தோறும் வேண்டிக் கொண்டு வந்தேன். ஒரு நாள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கினேன். மலையடி வாரத்துல நிறைய பிச்சைக்காரன் உட்கார்ந்துருப்பான் அல்லவா. அதுல ஒரு பிச்சைக்காரன், இங்க வாயியா, நீ ஏன் வருத்தப்படுற? உனக்கு இந்த பாரிச நோய் வராது. வராது, நீ கவலைப்படாத, வீட்டில் தேவாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இருக்காத சைவ வீட்டுல தேவாரம் இருக்காது. ஆமா, இப்ப கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. கேட்ட போது அவர் தேவாரம் இல்லைன்னார். போய் அந்த கடையில போய் ஒரு இருக்கும் போய் வாங்கிட்டு வந்துட்டார். தேடி வாங்கிட்டு வந்துட்டார். போய் வாங்கிட்டு வந்து அதை பிரி, அதுல வந்து அவ்வினைக்கு வினைன்னு ஒரு தேவாரம் இருக்கும், அதை எடுன்னு சொன்னாரா அந்த பிச்சைக்காரன். உங்களுக்கு சரித்திரம் சொல்லல. சரித்திரம் சொல்லவில்லை ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சொல்றேன். ஆமா, அதை எடு அப்படின்னு சொன்னாரா அவர். எடுத்து கொடுத்தார். இத படி அப்படின்னார். படிச்சார். இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போய் திறந்தோறும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியில போய் நின்று கொண்டு 40 தடவை படினாராம். என்ன சொன்னாரு? நின்று கொண்டு படி. எத்தனை தடவை? 40 தடவை. இப்பவும் கூட கந்தர் சட்டி கவசத்தை முப்பத்தாறு தடவை என்ப படிக்க சொல்லுகிறது அல்லவா? ஆமா, அது மாதிரி 40 தடவை படிக்கிட்டார். அன்னையிலிருந்து நான் தினந்தோறும் மலையில போய் 40 தடவை படிக்கிறேன். எனக்கு வயசு 50 மேல ஆயிப்போச்சு. எனக்கு இந்த நோய் வரல. தெய்வீகமான பதியம் இது என்று நான் எண்ணி இருக்கிறேன். நாங்க மேல சாமியைத்தான் பார்க்க வந்தேன். நான் உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பதிகத்தை நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க. நான் வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நடுமத்தில வந்தா நீங்க நிறுத்தி விடுவீர்களோ என்று எண்ணி வெளியில நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருஞான சம்பந்தர் இப்படித்தான் பாடி இருப்பார் போல இருக்கு என்று நான் எண்ணினேன். அற்புதமான திருப்பதிகத்தை நீங்கள் பாடினீர்கள். அதுல ஒரு பாட்டு கூட விடாம 10 பாட்டும் பாடினீர்கள் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் அதை கொள்ளுவதும் கொள்ளாமை விடுவதும் உங்களுடைய எண்ணத்துக்கு நான் அதை விட்டுறேன். இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த முதல் திருமுறையில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது மொழி மாற்று அப்படின்னு ஒரு திருப்பதிகம் பாடுறார் சுவாமி. தமிழ் வல்லவர் திருஞான சம்பந்தர். தமிழாகரம் என்றே சாமிக்கு பேர். யாருக்கு? திருஞான சம்பந்தருக்கு. ஆமா, அவருடைய தமிழை இன்னைக்கு புரிந்து கொள்ற அளவுக்குள்ள இல்ல. உலகு நரர்கள் பயில் தரணி தரம் உரணிய தரணம் அதில் உப்புறமேறிய விரவு வயிற் தரவிதைகள் கரமுடைய பரமனிடமாம் பரமருள வரன்முறையில் நிறைவிதைகள் வரு துருது சிறமுறையினால் பிரமன் உயல் அரணு சரண இணை பரவ வளர் பிரமபுரமே யாமாமணி யாமாமா யாழி காமா காணாக காணா காமா காழிய மாமா யானி மாமாய இப்படி எல்லாம் வருகிறோம். தமிழ் அப்படி இருக்கிறது அவர்கிட்ட. ஆமா, ஆண்டவன் கொடுத்த சொத்து, ஆண்டவன் கொடுத்த அருள். மொழி மாற்று என்று ஒரு திருப்பதியம் பாடி இருக்கிறார். பதிகம் பூரா மாத்தி மாத்தி கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றார்? உரித்தது பாம்பை அப்படின்னு கொடுக்கிறார். உரித்தது களிரை தான், யானையைத்தான் உரித்தான். சுவாமி என்ன பண்றாரு? உரித்தது பாம்பை கொடுத்துட்டார். அப்புறம் உடல் மிசையிட்டதோர் உன்கழிச்சை அப்படின்னு, உடல் மிசையிட்டதோர் பாம்பை உரித்தது கழிச்சை அப்படின்னு இவர் சொல்லி இருக்கணும். மாற்றி கொடுக்கிறார். அதுக்கு மொழி மாற்று என்றே தலையில எழுதி விட்டார் அவர். அவர் எழுதினாரோ பின்னால வந்தவங்க எழுதினாங்களோ, இன்னைக்கு புத்தகத்துல இருக்கிறது. ஆமா, உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டதோர் உன்கழிச்சை எரித்ததோர் ஆமையை எரித்தது முப்புறத்தை பூண்டது ஆமையை எரித்தது ஆமையை இன்புற பூண்டது முப்புறத்தை நிட்டார். மாத்தி கொடுத்துட்டு வர்றாரு பாத்தீங்களா? ஆமா, அப்படி ஒரு தமிழ் அறிவு அவருக்கு. ஆண்டவன் கொடுத்த சொத்து. எரித்ததோர் ஆமையை இன்புற பூண்டது முப்புறத்தை செருத்தது சூரத்தை செருத்தது தக்கனைன்னு சொல்லியிருக்கணும் இவர். ஆனா செருத்ததை சூரத்தை நிட்டார். ஏந்திட்டு சூரத்தை சொல்லணும், ஏந்திட்டு தக்கனைன்னு சொல்லிவிடுறார். இந்த பதிகம் பூரா அப்படி வருது. நான் எழுதிட்டு வந்திருக்கிறது ஒரு பாட்டு தான் எழுதிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? நீ நடக்கிற நிகழ்ச்சி வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தானே அல்லவா? பதிகம் பூரா பாடுவதற்கு எனக்கு அவகாசம் இல்லையே இல்லையா? ஆமா, செருத்தது சூலத்தை ஏந்திட்டு தக்கனை வேள்வி பன்னூல் விரித்தவர் பாகரும் வெங்குருமேவியுள் விற்றிருந்தவரே உரித்தது பாம்பை உடல் மிதையிட்டோன்கழிச்சை உரித்தது பாம்பை உடல் மிதையிட்டோ தொன்கழிச்சை இப்படி இது இசைப்பாடலாகவே வருகிறது. இப்படி கருத்து நிறைந்த பாடல் இசைப்பாடலாகவே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் சொத்து என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். இன்னொன்று, ஏகபாதம் அப்படின்னு ஒரு திருப்பதிகம் காணப்படுகிறது. ஏகபாத மூர்த்தி என்று சிவனுடைய உருவத்தை சொல்லும் போது ஒரே காலில ஒரு உருவம் காட்டப்படுகிறது. கோயில்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏகபாத மூர்த்தி என்று அதற்கு பேர். ஒரே பாதம் தான் இருக்கும். அதே போல இவர் என்ன பண்றாரு, ஏகபாதம் என்ற பெயரிலே ஒரு திருப்பதியம் பாடுகிறார். பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், இந்த ஒரு வரியே நாலு வரியிலையும் வருகிறது. பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான் அப்படின்னே வருது. இது ஏகபாதம் என்று அந்த பெயரோடு ஒரு திருப்பதியம் இருக்கிறது. அதுல என்ன வருகிறது, விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், புண்டரிகத்தவன் மேவிய புகழியே, புண்டரிகத்தவன் மேவிய புகழியே, புண்டரிகத்தவன் மேவிய புகழியே, புண்டரிகத்தவன் மேவிய புகழியே என்று வருகிறது. அற்புதமான திருப்பதியத்தில் இதுவும் ஒன்று. நீங்க நினைக்கலாம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் யாரும் பாடுவதில்லையே அப்படின்னு. நாம என்ன பண்ணலாம், ஏதோ சந்தர்ப்பம் வரும்போது நாலு பாட்டை பாடிவிட்டு அன்னைய நிகழ்ச்சியை நாங்க முடிச்சுக்கிட்டு போறோம், இல்ல இத பாடத்தான் வேணும் அப்படின்னு யாராவது வற்புறுத்தி கேட்கிறவங்க இருந்தா நாங்க அதை தயார் பண்ணிட்டு வந்து பாட வேண்டிய நிலையில நாங்க இருக்கிறோம் என்று மாத்திரம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரு அற்புதமான திருப்பதியும், ஒன்னாவது திருமுறையில. நான் உங்களுக்கு ஒவ்வொரு திருமுறையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி காட்டுகிறேன் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒன்றாம் திருமுறையிலே நமக்கு இன்னும் முடியல, முடியாத பரவாயில்ல. இல்ல இந்த பஸ்ல எழுதி வச்சிருக்கா பாருங்க, வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு. நீ வேகமா போறது பெருசு இல்லடா, எங்கேயா கொண்டு மோதாம ஒழுங்கா கொண்டு சேர்க்கறதுதான் பெருசுன்னு அர்த்தம். அதனால நம்ம முடிக்கிறத பத்தி கேள்வி கிடையாது, எல்லா விஷயத்தையும் சொன்னோமா என்பதுதான் நமக்கு இங்க தேவை அல்லவா. அடுத்தது திரு எழுக்கூத்திரிக்கை அப்படின்னு ஒரு பதிகம் காணப்படுகிறது. மிக அற்புதமான திருப்பதியம், எல்லாமே அப்படித்தான், அது இது சிறப்புடையார். திரு எழுக்கூத்திரிக்கை என்று அதற்கு பேர். என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, திரு என்பது சேர்க்கப்பட்டது, உயர்ந்தது என்று சேர்க்கப்பட்டது, எழு என்பது ஏழு, கூற்று இருக்கை, ஏழு நண்பர் இந்த திருப்பதியில கூத்தடிக்கிறது என்று பொருள், அல்லது நடனமாகிடுகிறது என்று பொருள். இதுல பாத்தீங்கன்னா எப்படி வருது, ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு என்று எண் வருகிறது. இந்த எண் வருகிறது, இந்த ஒன்னு என்று வரும்போது முதல்ல ஒன்னு வரும்போது வேற ஒன்னு வருகிறது, இன்னொரு தடவை ஒன்னு வரும்போது வேற ஒரு செய்தி வருகிறது. சிவனுடைய பரத்துவம் அவனுடைய தன்மை, ஒரு தடவை ஒன்னு சொல்லும் போது ஒன்னு வருது, இன்னொன்னு ஒன்னு வரும்போது வேற ஒன்னு வருது. காலையில் சாப்பிட்ட போது சொஜ்ஜி போட்டான், மத்தியானம் சாப்பிட்ட போது பாயசம் போட்டான், ராத்திரி சாப்பிடும் போது கீழ் போட்டான், இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு திரு எழுக்கூற்றிருக்கை என்பது தேவாரத்தில் ஒன்று காணப்படுகிறது. அருணகிரிநாதர் ஒன்று பாடியிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். திவ்ய பிரபந்தத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது, அதெல்லாம் எனக்கு தெரிகிறது தான், இது எனக்கு தெரியும் அல்லவா. நான் தேவாரத்தையே நான் என்ன சரியா பார்க்க முடியல, என்னுடைய ஆயுள் தேவாரத்தை பார்த்து எனக்கு நேரம் இல்லை, ஆயுள் பத்தல என்பது வயசாக. நான் இன்னொன்னு எங்க பார்க்க போறேன் இல்லையா? ஆமா, இந்த பதிகத்தை பாடிய வரலாறு ஒன்று சொல்லுகிறார்கள். அது பெரிய புராணத்துல வல்ல செவிவதி செல், அதாவது இந்த கர்ண பரம்பரை செய்திகள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன அர்த்தம்? கர்ண பரம்பரைனா கர்ணம்னா காது, காது வழியாக வந்த செய்திகள்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? ஆமா. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, நான் பதியத்தை பாடி காட்டுறேன். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பேர் சிவபாத ஹிருதயர் என்று உங்களுக்கு தெரியும். அம்மையார் பெயர் பகவதி அம்மையார் என்றும் உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் தந்தையார் சிவபாத ஹிருதயர் நம்முடைய குழந்தை அல்ல, அது அது தெய்வீக பிறவி. நம்ம வயத்துல பிறந்தது தானே தவிர அது தெய்வம் எண்ணிவிட்டார். அவர் எண்ணதுல தப்பு ஒன்றும் இல்லை. அதனாலதான் திருஞான சம்பந்தரை மற்றொரு இடத்துல அவர் சந்திக்கும் போது கீழே விழுந்து கும்பிட்டார். அவரை வணங்கினார். யாரு? திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தரை வணங்கினார். இப்பவும் அப்பாக்கள் சில பேர் குழந்தைய வணங்குறான். ஏன்? முதியவர் இல்லத்துக்கு அழித்து விடுவோம், அதுக்காக வேண்டி இவன் விழுந்து கும்பிடுறான். ஆனா இவர் விழுந்து கும்பிட்டது அதுக்கல்ல, அது தெய்வ குழந்தை அப்படின்னு நினைச்சு வணங்கி விட்டார். அவர் என்ன பண்ணினார்? திருஞான சம்பந்தருடைய தேவாரம் 160,000 பதியம் இருந்தது என்று சொன்னேன் அல்லவா? அதை வர வர என்ன பண்ணினார்? அந்த ஏற்றுச்சுவடியை வாங்கி தினந்தோறும் படிக்க ஆரம்பித்தார். திருமுறையை ஓதுதல் என்று உண்டு சொன்னா, அந்த திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத ஹிருதயரே அந்த வேலையை செய்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் தினம் 10 பதியம் 20 பதியம் பாடிட்டு போறார். நூற்றுக்கணக்கான பதியம் வந்துருது. எப்ப இவர் இந்த பதியத்தை பாடி முடிக்கிறது? எப்ப சாப்பிடுறது? எனக்கு தெரியும், திருக்குற்றாலத்தில் ஒரு சாமியார், அவர் காலையில 6 மணிக்கு பூசைக்கு உட்காருவார். பூசை முடியும் போது 5:30. ஆமா, அதுவரையும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். 5 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நேரம் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் சாப்பிடுவார். அப்படி ஒரு சாமியார நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார்? தினந்தோறும் பூசை பண்றது, திருஞான சம்பந்தர் பதியத்தை அது வரைக்கும் வந்ததெல்லாம் படிக்கிறது, அப்புறமா சாப்பிடுறது. முடியுமா? தினந்தோறும் 10 பதியம் 20 பதியம் பாடிக்கிட்டே போறார் திருஞான சம்பந்தர். என்ன பண்ணுவார்? இது திருஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சது. ஐயோ, அப்பா இப்படியா செய்யறா? அது முடியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஒரு பதியம் பாடி தருகிறேன், அந்த பதிகத்தை நீங்கள் பாடினால் நான் பாடிய பதியம் அத்தனையும் பாடிய புண்ணியம் உங்களுக்கு உண்டுன்னு இதை எழுதி கொடுத்தாராம். எதை? இந்த திரு எழுக்கூற்றிருக்க. மறுபடியும் சொல்லட்டுமா? நான் பாடிய திருப்பதிகங்களுடைய அத்தனைய தெய்வீக தன்மையும் இந்த திரு எழுக்கூற்றிருக்க என்ற திருப்பதிகத்தில் இருக்கிறது. இதனை நீங்கள் படித்துவிட்டு நீங்கள் உணவு கொள்ளலாம் அப்படின்னு அப்பாவுக்கு சொன்னாரா திருஞான சம்பந்தர். தாம்பரத்துல, கிழக்கு தாம்பரத்துல ஒரு நண்பர் எனக்கு, அவர் தினந்தோறும் எத்தனையோ தடவை சொல்றாரு இந்த திரு எழுக்கூற்றிருக்கை. அவர் மாத்திரம் இல்ல, அவர் மனைவியும். ஆமா, நான் அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு, நான் போனேன். திரு எழுக்கூற்றிருக்கை படிச்சிருக்காரு, அவரும் படிக்கிறாரு, அந்த அம்மாவும் படிக்கிறார். என்ன ஐயா, என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்கிறதுன்னு எனக்கே தெரியாது, படிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னார் அவர்.